புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சி தூய வளனர் கல்லூரி விலங்கியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஜி செல்லத்துறை அவர்கள் வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் பற்றி பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். என் பெயர் கு செல்லத்துறை, விலங்கில் உதவி பேராசிரியர், தூய வளனார் கல்லூரி, தன்னாட்சி, திருச்சிராப்பள்ளி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தினம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலக விலங்கு நல தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் அனிமல் வெல்ஃபேர் டே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது அனிமலை வெல்ஃபேர் டே பாதுகாக்கிறதுக்கு ஒரு தினம் இருக்கா அப்படின்னு ஒரு சில பேத்துக்கு தெரியாது. ஸோ இந்த தொடர்புகள் மூலயமாகவும் இந்த செய்திகள் மூலயமாக விலங்கு நல தினம்னா என்ன, எந்தெந்த நாடுகள்லாம் விலங்கு நல தினத்தை வச்சு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்றைக்கி நம்ம இந்த ஒரு ரேடியோ ஸ்டேஷன் மூலயமா நம்ம கேட்க போகிறோம். விலங்கு நல தினம் என்பது விலங்குகளின் உடல் அவற்றினுடைய மன ஆரோக்கியத்தை பாதுகாப்பு தான் அது மெயின் நோக்கமாக இருக்குது. இந்த தினத்தில் பார்த்தீங்கன்னா எதற்காக இந்த தினத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளை பாதுகாக்கணும், அதனால் அனிமலை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதோடைய பாடியையும் ப்ளஸ் அதோடைய ஸ்ட்ரெஸ் சைக்காலஜிக்கல் கண்டிஷன்ஸையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் ஒரு சில ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க, இன்ன வரைக்கும் அனிமல் வெல்ஃபேர் டே அப்படின்றத கொண்டாடுறாங்க. ஸோ அவற்றை பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் விலங்குகளின் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்தணும், அது துன்பங்களை குறைப்பதற்கும் மெயின் நோக்கமாக இதை வந்து தினத்தை நம்ம வந்து கொண்டாடுறோம். ஸோ விலங்குகளின் அடிப்படை உரிமைகளின் உணவு, நீர், அவ தங்குமிடம், மருத்துவ பராமரிப்பு மற்றும் கொடூரமான நடத்தையிலிருந்து அதனை பாதுகாப்பதற்காக இந்த நலனை வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். பொதுவாக ஒவ்வொரு தினமும் விலங்குகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள்னு பார்த்திங்கன்னா அதோடைய வாழ்விடம், அப்புறம் அதிகமாக வேட்டையாடுறதுனால அதோடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுவும் அந்த வேட்டையாடுதல் திறன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லீகலாக சட்டப்பூர்வமாக இல்லாமல் சட்டவிரோதமாக சில விலங்குகளை வந்து வேட்டையாடுறாங்க. அது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரடி, புள்ளிமான்கள், அந்த மாதிரி அழியக்கூடிய இருக்கக்கூடிய விலங்குகளை வந்து அதிகமாக வந்து இன்றைய வரைக்குமே வந்து மலைவாழ்த்தில் இருக்கக்கூடியவங்களும் சரி, அது மட்டும் இல்லாமல் சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களுமே என்ன பண்ணுறாங்க, போய் அந்த விலங்குகளை வேட்டையாடி உணவாகவும் அவற்றை இருக்கக்கூடிய தொழில் அது உடலில் இருக்கக்கூடிய சில உறுப்புகளை வந்து நம்ம வந்து மருத்துவ குணத்துக்காகவும் இன்ன வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க, விலங்குகளை வேட்டையாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா கல்லூரிகள்லேயும் சரி உயர்கல்வித்துறையிலையும் விலங்குகளை வந்து சோதனைக்கு உட்படுத்தி சில மருந்துகளை கண்டுபிடிப்பதற்காக விலங்குகளை வந்து லேப் டெஸ்டிங் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அனிமல் கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி அனிமல்ஸை வந்து டெஸ்டிங் பண்ணுறாங்க. எந்த மாதிரி அனிமல் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயல், எலி, அந்த மாதிரி கொஞ்சம் பால் ஊட்டிகள் இனத்தை சந்த அந்த ஒரு சில உயிரினங்களை என்ன பண்ணுறாங்க, அவங்க தயாரிக்கக்கூடிய எடுத்திருக்க மருந்தை வந்து அது வந்து மனுஷனுக்கு பயனுடையதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல அனிமல்ஸ்க்கு செக் பண்ணி பார்க்குறாங்க. இதனாலையும் கூட விலங்குகள் வந்து எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருதுன்னு சில சர்வே சொல்லிகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விலங்குகள் மேலே வேற என்ன மாதிரி சவால்களை வந்து எதிர்கொள்ளுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடழிப்பு, டீஃபாரஸ்டேஷன் சொல்கிறோம். முன்னாடிலாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காடுகள் தான் அதிகமாக இருந்துச்சு. இப்போ உள்ள காலகட்டத்தில் காடுகள் எல்லாமே வந்து அழிஞ்சு அதை இருப்பிடம் மனுஷனோட இருப்பிடமாக மாறினதுனால விலங்குகள் காட்டில் தான் இருக்கும். ஸோ காட்டில் இல்லாமல் அது என்ன பண்ணுது, நகரத்துக்கு வர்றதுனால அதை என்ன பண்ணுறாங்க, மக்கள் வந்து வேட்டையாடுறாங்க. இதனாலுமே என்ன ஆகுது அப்படின்னா விலங்குகளோட எண்ணிக்கை லெவல் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த மாதிரி இதெல்லாமே வந்து விலங்குகள் குறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா நோய்வாதப்பட்டு அதுக்கு தேவையான உணவு, சத்தான உணவு கிடைக்காதனால, எதனால் சத்தான உணவு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடுகள் அழிப்பதுனால. காடுகளில் இருக்கக்கூடியது தேவையில்லாத மரங்கள் மட்டும் இல்லை, தேவையுடைய மருத்துவ குணங்கள் வாய்ந்த மரங்களும் இருக்கும். இது வந்து நாளடைவில் வந்து மனுஷனுடைய இருப்பிடமாக மாறும்போது இந்த காடுகளில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு தேவையான சில மருத்துவ குணமுடைய தாவரங்களும் அது அழிஞ்சு போகிறதுனால அதை சார்ந்து வாழக்கூடிய விலங்குகளுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிட்டு வருது அப்படின்ட்டு ஆய்வறிக்கைகளை சொல்கிறாங்க. அதனால் உலங்கு விலங்கு நல தினத்தின் வரலாறு பற்றி பார்ப்போம். யார் முதல்ல இந்த விலங்கு நல தினம் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1925 தான் ஃபஸ்ட்டு இதை ஆரம்பித்தாங்க, இந்த உலங்கு விலங்கு நல தினத்தை. அதுக்கப்புறம் அது யார் கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெயின்ரிச் சிம்மர்ஸ்மேன் அப்படிங்கிறவர் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு விலங்கு பாதுகாவலர். இவர் வந்து ஒரு அனிமல்ஸுடைய ப்ரொடெக்ஷன் லவ்வர் அப்படின்னு கூட சொல்லலாம், அனிமலோட வெல்ஃபேர் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். இவர் ஜெர்மனியை சேர்ந்தவர். இவர் தான் முதல்ல வேர்ல்டு அனிமல் வெல்ஃபேர் டே அப்படின்ட்டு கொண்டு வந்தார். எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொல்லாந்தில் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி, இது வந்து நம்ம ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. இதில் தான் முதல்ல என்ன பண்ணார், விலங்குகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டுன்னு நம்ம பார்க்குறோம். பெர்லினில் தான் ஃபஸ்ட்டு வந்து முதல்ல கொண்டாடினேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரு பெரிய ஈவெண்ட், கிராண்ட் ஈவெண்ட்டாக வந்து என்ன பண்ணாங்க, செலிப்ரேட் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 மேற்பட்ட மக்கள் அதில் பங்கேற்றாங்க. அந்த மக்கள் பங்கேற்றிருக்கும்போது அந்த இடத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணாங்க. சர்வதேச அங்கீகாரம் வேணும் இதுக்கு, இந்த விலங்கு உலக தினத்துக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும் அப்படின்ட்டு 1931 பார்த்தீங்கன்னா விலங்குகள் பாதுகாப்பு அமைப்புகளின் சர்வதேச கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு கூட்டமைப்பை கூட்டினாங்க. அந்த இந்த நாளை வந்து உலகளாவிய நிகழ்வாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த நாளில் தான் என்ன பண்ணாங்க, இந்த ஆண்டில் தான் வேர்ல்டில் வந்து எல்லா கண்ட்ரீஸுமே என்ன பண்ணணும், இதை வந்து ஒரு சர்வதேச ஒரு அமைப்பாக வச்சு நம்ம இதை வந்து விலங்கு பாதுகாக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அது காலப்போக்கில் இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் காலப்போக்கில் ஒவ்வொரு நாடுகளும் அதனுடைய விழிப்புணர்வு, அதோடைய முக்கியத்துவம் தெரிஞ்சு மற்ற நாடுகளும் என்ன பண்ணாங்க, இதே ஒரு நாளிலேயே விலங்குகளின் பாதுகாப்பு நாளாக கொண்டாடப்பட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் அங்கீகாரம் கொடுத்தது. 2003 ஐக்கிய நாடுகள் சபை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, உலக விலங்கு நில தினத்தை முக்கியத்துவத்தை அங்கீகரித்தது. ஏன்னா அவங்களுக்கு வந்து மற்ற நாடுகளும் இதோடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லையும் இதோடைய விலங்குகள் வந்து முக்கியமானது, நம்ம காடுகளை அழித்தோம் அப்படின்னா விலங்குகளோட எண்ணிக்கையும் குறையும், விலங்குகளோட எண்ணிக்கை குறைஞ்சிச்சின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகள் வந்து அதைய இனம் இடையிலே அழிந்து போய்விடும். அழிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும், அதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற தாவரங்களோ அல்லது சின்ன சிறு உயிரினங்களுமே என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழிந்து போயிடும். பிற்காலத்தில் நம்மளோட சந்ததிகளுக்குமே இந்த விலங்குகள் தான் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நம்ம வந்து ஒரு டிவியிலையோ ஒரு பேப்பர்லையோ நம்ம காட்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் விலங்குகளை பாதுகாக்கணும்னு மெயினாக சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம பூமியில் படைக்கப்பட்ட எல்லா உயிரினத்துக்குமே ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. எடுத்துக்காட்டாக எறும்பு எடுத்துக்கலாம். எறும்பு பார்த்தீங்கன்னா எறும்பு என்ன பண்ணுது, இறந்து போன பொருட்களை சாப்பிட்டு மக்க செய்யுது. இப்போ எறும்புகளே இல்லாமல் போச்சு என்ன பண்ணும், இறந்த உயிரினங்களாக மக்காமே போயிடும். அப்போது வந்து என்ன ஆகும், அதனால் எறும்புகளுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி நம்ம விலங்குகளுக்குமே, ஒவ்வொரு விலங்குகளுக்குமே, எடுத்துக்காட்டாக புலி எடுத்துக்கலாம், வேர்ல்டு டைகர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்கிறோம், புலி பாதுகாப்பு சட்டம் கூட வச்சுருக்கிறாங்க. அனிமல் பாதுகாப்பு சட்டம் கூட ரொம்ப கண்டிப்பாக அந்த சட்டத்தை வந்து பின்பற்றுறாங்க. எதற்காக பின்பற்றுறாங்க, ஏன்னா காடுகளில் வந்து சிங்கம் புலிங்கிறது ரொம்ப ஒரு கோபமான ஒரு உயிரினம், இது நம்மளை தொட்டாலோ நம்ம பக்கத்தில் போய் நல்லா கடிச்சிடுன்னு சொல்கிறோம். அப்படி இருந்துமே இதற்காக இந்திய அரசு பல ஐக்கிய நாடுகளும் இதை ப்ரொடெக்ட் பண்ணணும், இதை பாதுகாக்கணும்னு சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா, உணவு சங்கிலி, காட்டுக்குள்ளே ஒரு விலங்கு உண்ணி இல்லவே இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவரங்களோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சி போயிடும். எப்படி குறையும், அப்போ ஒரு காட்டுக்குள்ளே தாவர உண்ணிகள், விலங்கு உண்ணிகள் இருக்கணும். விலங்கு உண்ணிகள் இல்லாமல் போயிருச்சு அப்படின்னா தாவரங்களை சாப்பிடக்கூடிய தாவர உண்ணிகள் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக பெருகிரும். அப்படி அதிகமாக பெருகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தாவரங்களோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன சொல்ல வரனா, உணவு சங்கிலின்னு சொல்லுவாங்க. விலங்கு உண்ணிக்கூடிய உயிரினம் வந்து காட்டுக்குள்ளே இருந்தால் தான் தாவரங்களை உண்ணக்கூடிய விலங்குகளோட எண்ணிக்கை சரிசமமாக இருக்கும். அப்படி சரிசமமாக இல்லாமல் ஒரு காட்டுக்குள்ளே விலங்குகளை உண்ணக்கூடிய உயிரினங்களே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு என்ன ஆகும்னா, அந்த காடு நாளடைவில் என்ன ஆயிரும்னா வெற்றுக்காடு ஆயிரும். அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க, அந்த மெயினாக அதோடைய நோக்கங்கள் என்ன அப்படிங்கும் போது, விலங்குகளை பாதுகாக்கணும்னா நம்மளுடைய ஈக்காலஜி, சுற்றுச்சூழலையும் நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்ட்டு நம்ம முக்கியமாக பார்த்துட்ருக்குறோம். ஸோ ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா பெர்லினில் வந்து ஒரு முதல் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, 5000 மேற்பட்ட மக்கள் கூடினாங்கன்னு சொன்னேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கக்கூடிய அங்குள்ள மக்கள்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப ஆர்வத்தோடு வந்து பங்கேற்று அவங்களுடைய ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய விலங்குகளுடைய பாதுகாப்பை பற்றி ஒவ்வொருத்தரும் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டி சொல்லும் போது, பக்கத்தில் இருந்தக்கூடிய மற்ற உறுப்பினர்களும் அதையும் பார்த்து ஓகே இவ்வளவு அதோடைய முக்கிய பங்கு இருக்குதா விலங்குகளுக்கு, விலங்குகளை பாதுகாக்கணும்னா இவ்வளவு நம்மளுக்கு இவ்வளோ பயன் கிடைக்குதா உலகத்துக்கு மக்களுக்கும் அப்படின்னு என்ன பண்ணாங்க, அதோடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதன் விளைவாக பார்த்தீங்கன்னா உலக அளவில் ஒரு அங்கீகாரம் கிடச்சிச்சு. ஐரோப்பியாவில் வந்து அதோடைய கவர்ச்சியை மட்டும் அதோடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு 1931 இத்தாலியில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வதேச ஒரு கூட்டமன்றம், அந்த மன்றத்திலோட மெயின் டைட்டிலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச விலங்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. இன்டர்நேஷ்னல் அனிமல் ப்ரொடெக்ஷன் அனிமல் கன்சர்வேஷன் காங்கிரஸ் அப்படின்ட்டு ஒரு மாநாட்டை கூட்டி, அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 நாடுகள் சேர்ந்த உறுப்பினர்கள் வந்து பங்கேற்று, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான விலங்குகளையும் மட்டும் இல்லாமல் எல்லா உயிரினங்களையும் எல்லா விலங்குகளையும் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்வு வந்து அதில் வந்து நிறைவேற்றினாங்க. இதன் மூலயமா அந்தந்த நாடுகளுடைய விலங்குகளினுடைய பரப்பளவு ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தை கொண்டு வந்து இந்த மன்றத்தில் வந்து மெயினாக வந்து நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய நாடு சபைகளின் பார்த்திங்கன்னா அங்கீகாரம் கிடச்சிச்சு. அது எப்போ அப்படின்னு 2003 ஐக்கிய நாடுகள் சபையில் உலக விலங்கு நலதினத்தின் முக்கியத்துவத்தையும் அதை அங்கீகரித்த போது ஒரு முக்கிய மைல்கல்லாக இருக்கும், இது கண்டிப்பாக வந்து பிற்காலத்தில் வந்து இந்த மாதிரி பாதுகாப்பு சட்டம் நம்ம ஏற்றணும் அப்படின்னா இன்னும் ஒரு 20 நம்முடைய காடுகளில் இருக்கக்கூடிய விலங்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும், அதனால் சுற்றுச்சூழலுடைய பாதுகாப்பு நம்மளுக்கு அதிகமாக பெருகும் அப்படின்னு சொல்லி இந்த மாநாட்டில் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விலங்குகளுடைய முக்கியத்துவத்தையும் இந்த மாநாட்டில் வந்து எடுத்துரைத்து அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய எந்த அதிகமாக விலங்குகள் அது இருக்கின்றதோ அந்த விலங்குகளுடைய கன்சர்வேஷன் பாதுகாப்பையும் முக்கியத்துவத்தையும் நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் பின்பற்றுவீங்க, அந்த விலங்குகளுடைய பாப்புலேஷன் சொல்லுவாங்க இனப்பெருக்கத்தை எப்படி நீங்கள் வந்து அதிகரிக்க செய்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளாக நீங்கள் பண்ணுவீங்கன்ட்டு அந்த தீர்மானத்தில் ஒவ்வொரு நாடுகளும் சேர்ந்த உறுப்பினர்களும் வந்து அவங்களுடைய பாதுகாப்பு திறனை வச்சு எடுத்துரை மெசேஜை பார்த்த மற்ற நாடுகளும் அதை வந்து பின்பற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா சில இந்தியாவில் வந்து என்னென்ன விலங்கு நலன் தினத்துக்காக என்னென்ன நடைமுறைகள் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகள் சவால்கள் மற்றும் முன்னேற்றங்களாக ரெண்டு நிலங்கள் இந்தியாவில் வச்சுருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் வந்து 1960 அது மட்டும் இல்லாமல் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ரொம்ப முக்கியமானது. இது பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் ஆக்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1972 அப்போ ரெண்டு பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் இருக்குது. ஒன்று வந்து விலங்குகள் பாதுகாப்பு சட்டம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். விலங்குகள் பாதுகாப்பு சட்டம்ங்கிறது 1960, வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1972. இது மட்டும் இல்லாமல் பல சட்டங்களும் விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக நிறைய சட்டங்களை வந்து இந்திய அரசு வந்து எடுத்துச்சு. இந்த சட்டங்களை அமல்படுத்துறதுக்கு சில நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பினர்கள் அது மட்டும் இல்லை அவங்கெல்லாம் கொஞ்சம் அப்போஸ் பண்ணாங்க, எதிர்த்தாங்க. அதனால் வந்து என்ன பண்ணாங்க, இதை வந்து நிறைவேற்றத்திற்கு கொஞ்சம் சில நாட்கள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா விலங்கு நல விழிப்புணர்வுகள் அதிகரித்து வருகிறது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா. அதனால் என்ன பண்ணாங்க, பல அரசு சாரா நிறுவனங்களும் விலங்குகளின் நலனுக்காக பணியாற்றி வருகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜிஓஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ஜிஓ அப்படிங்கிறது நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். அது வந்து அந்தந்த நாடுகளில் சில உறுப்பினர்கள் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு டீமாக கிரியேட் பண்ணி விலங்குகளை பாதுகாக்கணும். ஏன்னா ஐக்கிய நாடுகள் அரேபிய நாடுகளெல்லாம் வந்து விலங்குகள் பாதுகாக்கணும் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும்போது அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களும் வந்து அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நாடுகளில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. அதில் ஒரு சில ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கள்லாம் சேர்ந்து ஒரு டீமாக மேக் பண்ணாங்க. அந்த டீம் மூலமாக என்ன பண்ணாங்க, ஒரு என்ஜிஓ ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி மெயின்டைன் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு அப்புறம் ஆந்திரப்பிரதேஷ் கர்நாடகா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல நாடுகளும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்லேயும் அந்தந்த மாநிலங்களையுமே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜிஓ டீம் மேக் பண்ணாங்க. அவங்களே உங்களுடைய சொந்த விழிப்புணர்வுலேயே அவங்கவுங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஒரு ட்ரஸ்ட்டு மெயின்டைன் பண்ணி அந்த ட்ரஸ்டில் நிறைய லா சட்டங்களை ஏற்றி அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய விலங்குகளை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உலக விலங்கு நல தினத்தில் நாம் கொண்டாடுவதற்கான காரணங்கள் என்ன, எதுக்காக நம்ம இதை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, த மெயின் திங் இஸ் ஃபஸ்ட்டு என்ன தான் இருக்கணும் அப்படின்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். இந்த அவேர்னஸ் இல்லாதனால தான் இன்ன வரைக்கும் கூட நம்மளால் வந்து விலங்குகளை முழுமையாக நம்ம பாதுகாக்க முடியல. ஸோ விலங்குகளின் நலன் மற்றும் பாதுகாப்பு குறித்து ஒரு பொது விழிப்புணர்வை நம்ம வந்து மக்களுக்கிடையே நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த எந்த நாள் அது பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உலக வனவிலங்கு சொல்கிறோம்ல, உலங்கு விலங்குகள் தினம் வனவிலங்குகள் தினம் அந்தந்த நாட்களில் வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம். என்ன மாதிரி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு அரசு சாரா நிறுவனங்கள்லாம் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம். அனிமல்ஸ் எதுக்காக நம்ம வந்து சேவை பண்ணணும், அனிமல்னால விலங்குகள்னால நம்மளுக்கு என்ன நலன்கள் கிடைக்குது, அதனால் சுற்றுச்சூழல்கள் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு விழிப்புணர்வு மாதிரி மக்கள்கிடையே நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னாலே ஒரு சில நாட்கள்லேயே என்ன பண்ணலாம், நம்ம விலங்குகளை பாதுகாக்கலாம். அடுத்தது என்ன பண்ணலாம், அது விலங்குகளுடைய கருணை, அதோடய நம்மளுடைய விலங்குனா பாவம், ஐயோ அது ரொம்ப பாவமான வெளிப்பட்ட விலங்கு, அதுக்கு வாயே பேச தெரியாது அப்படிங்கிற ஒரு சாஃப்ட் கார்னஸை மக்கள்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், ஒரு அதிகரிக்கணும். ஸோ இன்னும் ரோட்டில் போனால் ஒரு நாய் இருக்குது, நாயை கள்ளத்திட்டு அடிக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த நாய்க்கு பெயின் இருக்கும், நம்மளுக்கு அடித்தா நம்மளுக்கு பெயின் இருக்கிற மாதிரி நாய்க்கும் அது வலிக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விலங்குகளுக்கும் நம்மளை மாதிரி உணர்வுகள் இருக்குது, அந்த உணர்வுகள் இருக்குதுன்னு அப்படின்னு நம்ம எல்லா மனுஷங்களுக்கிடையே தெரிஞ்சிட்டாலே நம்ம எந்த அனிமலையும் எந்த விலங்குகளையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், கொடூரமாக நம்ம கொல்ல மாட்டோம். அது ஒரு முக்கியமானது. அடுத்தது என்ன பண்ணணும், அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாஸை வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணணும், ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும், சட்டங்களை வலிமைப்படுத்தணும். சட்டங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, இன்ன வரைக்கும் விலங்குகள் இப்போ நம்ம பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ விலங்குகள் சட்டங்களை வந்து நம்ம வந்து ரொம்ப அதிகமாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம், அந்தந்த நாடுகள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்கனாலே போதும் நம்ம விலங்குகளுடைய பாதுகாப்பு நிலையை வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அப்புறம் முக்கியமானது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. அப்போ விலங்குகளை பாதுகாப்புனாலே விலங்குகளை பாதுகாத்தோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிடலாம், ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம விலங்குகளின் வாழ்விடத்தையும் பாதுகாக்கலாம். அப்போ விலங்குகளை பாதுகாக்கணும்னா விலங்கு எங்கே நம்ம எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா காடுகளில் தான் இருக்கும். அப்போ காடுகளை பாதுகாத்தால் தான் நம்மளால் விலங்குகளை பாதுகாக்க முடியும். அப்போ காடுகளை பாதுகாத்தோன்னா என்ன ஆகும், மழை ரொம்ப நல்லா வரும். அப்போ விலங்குகளை பாதுகாத்தாலே போதும் நம்ம வந்து சுற்றுச்சூழலில் நம்ம என்ன பண்ணலாம், பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம விழிப்புணர்வை நம்ம வந்து ஏற்படுத்தணும். அடுத்த முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன், நடவடிக்கை எடுக்கலாம். என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரசு சாரா நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நன்கொடை மாதிரி கொடுக்கலாம், தத்து எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க அனிமல்ஸை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா சில சினிமா ஆக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, புலி சிங்கம் அப்படிங்கிற அனிமல்ஸ் என்ன பண்ண தத்து எடுத்துக்கிறாங்க. தத்து எடுத்துகிட்டு அதோடய வாழ்நாள் வரைக்கும் அது என்னெல்லாம் தேவையான உணவுகள் எல்லாமே இவங்க சொந்த செலவில் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் நம்ம எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மூலியமாகவும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விலங்குகளை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த முக்கியமானது உலகளாவிய ஒற்றுமைன்னு சொல்லுவாங்க. விலங்குகள் நலனுக்காக உலகம் முழுவதும் உள்ள மக்களை வந்து ஒன்றிணைக்கணும், ஒரு யூனிட்டாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம மேக் பண்ணணும். அந்த யூனிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, பக்கத்து நாடுகளில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அந்த மாதிரி ஸ்ரீலங்கா அந்த மாதிரி நாடுகளுக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு நம்ம இந்தியாவை பார்த்து அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நேபரிங் கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதனால தான் நம்ம விலங்குகள் நல தினத்தில் வந்து அதோடைய முக்கியமான காரணமாக வச்சு நம்ம ஒவ்வொரு வருடமும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், விலங்கு நல தினமும் நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். அப்புறம் இது ஒரு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியாவில் சில இன்சிடென்ட் நடந்துச்சு. எதுக்காக நம்ம இந்தியா விலங்கு தினத்தை நம்ம வந்து கொண்டாடுறதுனால இதனால் என்ன ஒரு மாற்றம் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. ஒரு கதை இருக்குது, அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யானை ராணியின் கதைன்னு சொல்லுவாங்க. யானை ராணி, ராணி யானைன்னு சொல்லுவோம். ஸோ என்ன கதை அதில் அப்படின்னு, இதுக்கும் உலக விலங்குகள் நல தினத்துக்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை மூலமாக நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு புரியும். ஸோ 2013 பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் வந்து மதுராங்கிற ஒரு மாவட்டத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ராணி அப்படிங்கிற ஒரு யானை வந்து இருந்துச்சு. அந்த யானை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 50 ஆண்டுகளாக வந்து அது கெட்டி போட்டிருந்தாங்க சங்கிலியால். ஸோ இதனால் அது எதுக்காக அது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அது பிச்சை எடுக்கிறதுக்காக அப்படி யூஸ் பண்ணும் போது இதோடைய ப்ராப்பராக அதுக்கு ஃபுட்டு கொடுக்கறதில்ல. ஏன்னா யானை வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ராப்பர் ஃபுட்டு வேணும். சாப்பாடு இல்லைன்னா யானை மெலிஞ்சு போயிடும்னு சொல்லுவாங்க. யானைனா பார்க்குறதுக்கு நல்ல புஷ்டியாக இல்லை பல்ஜ்டாக இருந்தால் தான் யானை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு சாப்பாடு ஒழுங்காக போடாமல் இருந்து அதோட மெலிஞ்சு போயிருக்கும் போது அங்கேருந்து தன்னார்வ தொண்டுகள், அதில் என்ன தன்னார்வ தொண்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக விலங்குகள் பாதுகாப்பு அமைப்புகள் வந்து நான் சொன்ன மாதிரி அந்தந்த நாடுகளில் மாநிலத்தில் இருந்துச்சு. ஸோ அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு தொண்டு நிறுவனம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போய் சொல்லி அதை ஃபைட் பண்ணாங்க. ராணி யானையை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், விடுவிச்சிட்டிங்கன்னா இல்லைன்னா நாங்கள் லீகலாக ஆக்ஷன் எடுப்போம், சட்டப்பூர்வமாக உங்கள் மேலே நிறைய வந்து நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லும் போது, அந்த யானையுடைய கட்டி போட்டிருந்தவர் என்ன பண்ணார், சங்கிலியை வந்து முதல் தடவை வந்து அதோட காலிலேருந்து சங்கிலி எடுத்து விட்டதுனால அது ஒரு இன்ஸ்டண்ட்டாக என்ன சொல்கிறாங்க, ராணியின் கதை விலங்கு நல விழிப்புணர்வுக்கு ஒரு சின்னமாக இது வந்து மாறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு இதாக இருந்துச்சு. அப்புறம் பல மாநிலங்களில் யானைகளின் நலனுக்காக கொள்கைகளை மறு ஆய்வு செய்யப்பட்டாங்க. அப்படி பார்த்தனால தான் இனிமேல் யாருமே வந்து இண்டிவிஜுவலாக ஒரு தனி மனிதர் வந்து யானையை வளர்க்கக்கூடாது. சில மதம் சார்ந்த நிறுவனங்களில் மதம் சார்ந்த இடத்துக்களெல்லாம் யானையை வளர்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்து கோயில்களெல்லாம் யானையை வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு சில பெர்மிஷன் வேணும். என்ன மாதிரி பெர்மிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக அந்த யானையை வந்து நம்ம வந்து வளர்க்க முடியாது. அந்த வளர்க்குறதுக்கு ஒவ்வொரு மாதமும் அந்த யானை என்ன சாப்பிடுது, அதோடய எப்படி இருக்குது, அதோடய கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஹெல்த்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்குறீங்க, நம்ம வந்து அது அறிக்கையை வந்து நம்ம வந்து மத்திய மாநில அரசுக்கு நம்ம என்ன பண்ணணும், தகவல் அனுப்பிச்சிட்டே இருக்கணும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யானையை வந்து யாராலையும் ஒரு தனி மனதினால வளர்க்க முடியாது. வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குது. அதெல்லாம் சட்ட சிக்கலை வந்து நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ண முடியும், யானைகளை வந்து வளர்க்க முடியும். அப்புறம் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலி பாதுகாப்பு முயற்சின்னு சொல்லி 2010 ஒன்று கொண்டு வந்தாங்க. ரஷ்யாவில் செயின்ட் பேட்ரஸ் பார்க் நகரில் வந்து ஒரு பெரிய சர்வதேச புலி பாதுகாப்பு மாநாட்டில் உலக விலங்கு நல தினத்தன்று ஒரு புதிய திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, சைபீரியா புலிகளின் எண்ணிக்கையை வந்து ரெட்டிப்பாக்கணும். சைபீரியாங்கிறது ஒரு வகையான புலி. அந்த புலியை வந்து நம்ம வந்து ரெட்டி பார்க்கணும், அது அதோடய எண்ணிக்கையை ரொம்ப அதிகரிக்கணும்னு சொல்லி தான் இந்த கான்ஃபரன்ஸில் வந்து நம்ம தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. இதெல்லாம் அப்படி ஆக்கும் போது என்ன ஆகும்னா, புலிகளோட வாழ்விடங்களை வந்து பாதுகாக்கலாம். அப்புறம் வேட்டையாடுதல்னால அதை வந்து அதோட எண்ணிக்கையை குறைப்பதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து முக்கியமாக அந்த அமைப்பை ஏற்படுத்தலாம்னு சொல்லிட்டு 2010 அந்த மாநாட்டில் வந்து அதை ரெட்டிப்படைய செய்யணும்னு சொல்லி என்னாங்க. அதனால் புலிகளில் இயற்கை வாழ்விடங்களை மீட்டெடுத்தாங்க. அந்த பாதுகாப்பு மூலயமா புலி எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு கணக்கெடுத்து அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி காடுகளையும் அதை சார்ந்த உயிரினங்களையும் பாதுகாக்கிறதுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த முயற்சியில் பார்த்தீங்கன்னா 2022 ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. சைபீரியா புலியோட எண்ணிக்கை வந்து அப்படியே 2010 இருந்ததோட 60% வந்து அதிகரிச்சிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேர்ல்டு ரிப்போர்ட் வந்து சொல்லுது. ஸோ அந்த காங்கிரஸோட மெயின் மோட்டவே அந்த சைபீரியாங்கிற புலியோடைய எண்ணிக்கையை வந்து ரெட்டிப்பாக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க. அதே மாதிரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 2010 2022 கிட்டத்தட்ட 12 அந்த புலியோட எண்ணிக்கை 60% வந்து 60% வந்து அதிகரிச்சிருச்சு அப்படின்னு அந்த ரிப்போர்ட் வந்து சொன்னதுனால அந்த காங்கிரஸோட மெயின் மோட்டோவே கரெக்டாகிடுச்சுன்ட்டு அந்த நாடு பல நாடுகளில் வந்து வந்த அந்த உறுப்பினர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அப்படின்ட்டு ஒரு அறிக்கையை வந்து சொல்லுது. இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் ஆமை பயணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கோஸ்ட்ரிக்காவில் வந்து ஒரு ஐலாண்ட் இருக்குது. கோஸ்ட்ரிக்கா அப்படிங்கிற வந்து நிக்கோயா பெனிசுலா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு ஐலாண்டில் என்ன பண்ணாங்க, தேசிய வனவிலங்கு பாதுகாப்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு 2015 ஒரு விலங்குகள் நல தினத்தன்று, இதே நம்ம வேர்ல்டு அனிமல் வெல்ஃபேர் டேயில் தான் என்ன பண்ணாங்க, ஒரு 5000 குட்டியான ஒரு ஆமைகளை எடுத்து கொண்டு போய் கடலில் விட்டாங்க. அந்த விடும்போது கடலில் விட்ட உடனே அதை அவங்க குட்டிட்டு உடனே அவங்க போல விட்ட உடனே அந்த 5000 ஆலிவ் ரிட்லி அப்படிங்கிற கடல் ஆமைகள் குஞ்சுகள் வந்து கடலுக்கு அனுப்பப்பட்டது. அனுப்பிச்சது மட்டும் இல்லாமல் அது பாதுகாப்பு இருக்குதா, அதுக்கு தேவையான உணவு கிடைக்குதா, அது யாராவது வேட்டையாடுறாங்களான்னு சொல்லிட்டு சில உறுப்பினர்கள் வந்து அதை பார்த்து அதை பராமரித்து அதோடய எண்ணிக்கையை வந்து 2 வந்து பெருக்குனாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த சுற்றுலா பயணிகளும் வந்து உள்ளூர் மக்களும் வந்து அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு அதோடைய அவேர்னஸை தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன பண்ணாங்க, அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி அங்கேருந்த மக்கள் யாருமே அதோடய எண்ணிக்கையை குறைவாமல் பார்த்து பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய கடல் ஆமைகளை. இதுதான் ஒரு முக்கிய ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்கிறோம். இதை மாதிரி நிறைய நிகழ்வுகள் வந்து இருக்குது. இந்த நிகழ்வுகள் வந்து எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். நம்மளுக்கு போதிய நம்மளுக்கு நேரம் இல்லாதனால ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மட்டும் சொல்லியிருக்கேன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக விலங்கு நல தினம் வந்து விலங்கு நலனுக்கான சில அமைப்புகள் இருக்குதா, வேறு ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பர்டிகுலராக அதை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பல நாடுகளில் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு மன்றம் மாதிரி வச்சுருக்கிறாங்க. அந்த மன்றத்து மூலயமா என்ன பண்ணுறாங்க, ஒரு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கீழே சில உறுப்பினர்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கு எதிர்கொள்ளும் பிரச்சனைகளையும் மனிதர்களால் வளரக்கூடிய விலங்குகளுக்கு ஏதாவது ஒரு தீங்கு வந்தாலோ அந்த ட்ரஸ்ட் அந்த ஆர்கனைசேஷனில் போய் நம்ம போய் சொன்னாலே போதும், அவங்க போய் நேராக லீகல் ஆக்ஷன் எடுத்து அந்த விலங்குகளை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு சில எடுத்துக்காட்டான ஒரு பாதுகாப்பு நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு அனிமல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபார்மர் உலக விலங்குகள் நலச்சங்கம் WSPA அப்படின்னு சொல்லுவாங்க. WSPA அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் தான் இதை வந்து கொண்டு வந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக விலங்கு நலத்திலிருந்து ஊக்குவிக்கும் முக்கியமான ஒரு அமைப்புகள் இது ஒன்று அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷனோட மெயின் நோக்கமே என்னென்னா, விலங்குகள் நலன், அவற்றை பாதுகாக்கணும், அவற்றினுடைய இருப்பிடத்தையும் அதை உணவு சாப்பிட்ற உணவு உடை இருப்பிடம் அந்த இடத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விலங்குகளுக்கு இன்னொரு அமைப்பு ஒன்று இருக்குது, RSPCA இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. விலங்குகளுக்கான அரக்கத்தன்மை தடுக்கும் சர்வதேச சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரக்கத்தன்மையாக விலங்குகளை கொல்லக்கூடிய அந்த ஏதாவது ஒரு நபர்களோ அந்த நாடுகளோ அந்த மாநிலமோ இருந்துச்சுன்னா அதில் நம்ம போய் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணோன்னா அவங்க லீகல் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உலகில் மிக பழமையான மற்றும் மிகப்பெரிய விலங்குகள் நல அமைப்புகள் இது ஒன்று இந்த அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அமைப்போட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் RSPCA அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் விலங்குகள் சட்டங்கள் மேம்படுத்த தான் இது உதவிச்சான். இந்த RSPCA அப்படிங்கிற இந்த இன்டர்நேஷ்னல்ஸ் ஃபோரம் வந்து நிறைய நாடுகளில் இதை பார்த்து தான் அவங்களும் ஒரு ஃபோரம் கொண்டு வந்து ஒரு மன்றத்தை கொண்டு வந்து அது கீழே உறுப்பினர்களை கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த அமைப்பு உலக நாடுகளில் பார்த்திங்கன்னா விலங்குகளுக்கான ஐக்கிய நாடுகள் யூனைடெட் ஃபார் அனிமல்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பை பார்த்திங்கன்னா உலக விலங்கு நல தினத்தில் கொண்டாடுவதில் ஒரு முக்கியமான பங்கு இதுக்கு இருக்குது, யூனைடெட் ஃபார் அனிமல்ஸ் அப்படின்ட்டு. இவங்க என்ன பண்ணுவாங்க, விலங்கு நல தினத்தில் மட்டும் இல்லாமல் மற்ற தினங்களிலையும் ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுவாங்க. இதை பற்றினா விலங்கினத்தை பற்றி, விலங்குகளை பாதுகாத்தை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அடுத்த சங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் சொசைட்டி இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச மனிதநேய சங்கம் சொல்லுவாங்க. இது என்ன, இந்த சங்கத்தோட மெயின் என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு விலங்குகள், வனவிலங்குகள் மற்றும் பண்ணையில் இருக்கக்கூடிய விலங்குகள் நலனுக்காக பணியாற்றுகிறது தான் இதோட மெயின், இந்த சங்கத்தோட மெயின் இது. அது மட்டும் இல்லாமல் இதுவும் உலக விலங்கின தினத்தில் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான பங்காகவும் இருக்குது. அடுத்த ஒரு மன்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த், OIE அப்படின்னு சொல்லுவாங்க, வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த். இந்த ஆர்கனைசேஷனும் என்ன பண்ணுவோம், நம்ம அதே மோட்டோ தான், விலங்குகளோட ஆரோக்கியம், அதோட உணவு இருப்பிடம் அதெல்லாம் கரெக்டாக இருக்குதா, அது தினமும் ஒழுங்காக சாப்பிடுதா அப்படின்னு ஏதாவது ஏதாவது ஒரு குறைகள் இருக்கா, ஏதாவது தீங்கு வருதா அப்படின்ட்டு அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மன்றம் இருக்குது. இதுவுமே உலக விலங்கு தினத்தில் வந்து சப்போர்ட் பண்ணி நிறைய ஃபினான்ஷியல் ஃபண்டிங் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே நம்ம வந்து உலக நாடுகளில், இந்தியாவில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் வெல்ஃபேர் போர்டு ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக AWBI அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் விலங்குகள் நல வாரியம் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்டப்பூர்வமான ஆலோசனை அமைப்பு வச்சுருக்கு, லீகலான ஒரு அட்வைசர் வச்சுருக்கிறாங்க இவங்க. இது மட்டும் இல்லாமல் விலங்கு நல சட்டங்களை செயல்படுத்துவதில் முக்கிய பங்கு இவங்களுக்கு தான் இருக்குது. அனிமல் வெல்ஃபேர் போர்டு தான், ஏதாவது ஒரு அனிமல் வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னா யாராவது ஒரு என்ஜிஓஸ் போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்கன்னா இந்திய அரசு என்ன பண்ணுவாங்க, இந்த அனிமலுடைய இனம் அழிஞ்சிட்டு வருதா அப்படின்ட்டு அனிமல் வெல்ஃபேர் போர்டுக்கு அனுப்புவாங்க. அங்கே உள்ள அமைப்புகள் சேர்ந்து இது உண்மைதான், இந்த விலங்குகள்னால பல சுற்றுச்சூழல்கள் பாதுகாக்கும், இது அழிஞ்சு போச்சுன்னா சுற்றுச்சூழலும் நம்ம வந்து பாதுகாக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா மக்கள் விலங்குகளுக்கான அப்படின்னு சொல்லி அமைப்பு இருக்குது, பீப்புள் ஃபார் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, PFA. இதுவுமே வந்து உலக விலங்கு நல தினத்தில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகளை நிறைய நடத்துகிறாங்க, டான்ஸிங், சிங்கிங், அப்புறம் வந்து சில ட்ராமாஸ்லாம் அவங்க நடத்துகிறாங்க. அது இன்னொன்று ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா. இது வந்து சென்னையில் அமைந்துள்ள ஒரு விலங்கு நல அமைப்பு, தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா. இவங்க என்ன பண்ணுறாங்க, விலங்குகளை மீட்டெடுத்து அதுக்கு மருத்துவ சேவைகளை ஈடுபடுத்துகிறாங்க. நீங்கள் யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஸ்ட்ரீட் டாக்ஸு, ஸ்ட்ரீட் அனிமல்ஸ்லாம் வந்து கொண்டு எடுத்துகிட்டு போய் ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சு அதை வந்து கன்சர்வ் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த அமைப்பு என்ன பண்ணுது, நிறைய ஃபினான்ஷியலாக கேட்டு நிறைய வந்து நிதி உதவியும் சில நாடுகளிலிருந்தும், இந்திய நாடுகளிலிருந்தும், இந்தியாவில் இருந்தும், பிற நாடுகளில் இருந்தும் நிறைய வந்து இவங்களுக்கு நிதி கொடுக்குறாங்க, அந்த ப்ளூ கிராஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இதுங்களுக்கு எதுக்காக, அந்த விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படிலாம் வந்து விலங்குகளை வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பாதுகாக்கிறது யாரை பாதுகாப்பா அப்படின்னு, மனிதர்கள் தான் இதை பாதுகாக்கணும். அப்போ மனிதர்கள்லாம் எந்த இடத்துல இருந்து நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி நிறுவனங்களிலிருந்து தான் மேதலில் கொண்டு வரணும். அப்போ பார்த்தீங்கன்னா பள்ளிகளை விலங்கு நல கல்வி அப்படி கொடுக்கணும். விலங்குகளை வந்து பாடத்திலே கொண்டு வந்து நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. அது அவ்வளோத்துக்குள்ளே வந்து அதோடைய அவேர்னஸ் இருக்கிறான்னு பார்த்தா இன்ன வரைக்கும் அப்படி இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் அதுக்கு இன்புட் கொடுத்து விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக இன்னும் நிறைய கல்விகளை கொண்டு வரணும் மக்கள்களுக்கிடையே, பள்ளிகளையும் சரி கல்லூரிகளையும் சரி அப்படிங்கிறோம். ஊடகங்கள்லையும் நிறைய வந்து அவேர்னஸ் கொடுக்கணும். சமூக ஊடகங்கள், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம்லாம் வந்து அடிக்கடி அனிமல்ஸ் வெல்ஃபேர் உடைய முக்கியத்துவத்தை கொடுத்து எந்தெந்த உயிரினங்கள் அழிஞ்சிட்டு வருதோ அந்த உயிரினங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி நோக்கங்களையும் கொடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா விலங்குகளை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வேற என்ன டெக்னாலஜிலாம் கொண்டு வரலாம் விலங்குகளுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் நம்ம இந்திய அரசுகளை பார்த்திங்கன்னா லீகலாக அனிமலை கொள்றதுக்கு நிறைய வந்து இருக்குது, ஃபார்மாலிட்டிஸஸ் இருக்குது. என்னது பார்த்திங்கன்னா அதில் முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக் டெவலப்மெண்ட், மருத்துவ சோதனைக்கு வந்து அனிமலை கொள்ளலாம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அதை கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு ஏதாவது மாற்று வழிமுறைகள் கொண்டு வரலாம். இப்போ டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு, ஏஏ டெக்னாலஜி. ஏஏ டெக்னாலஜி மூலிமா அனிமல்ஸை கொள்றதுக்கு பதிலாக டெக்னாலஜி மூலிமா அந்த மருத்துவம் வந்து நம்ம மனுஷனுக்கு வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கூட ஒரு புதிய டெக்னிக்ஸை கொண்டு வந்து நம்ம அனிமல்ஸை வந்து பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம செயற்கை நுண்ணறிவுகள் நிறைய வந்து எம்ஐ சொல்கிறோம், அந்த மாதிரி நுண்ணறிவுகளையும் கொண்டு வந்த மனுஷங்களே இல்லாமல் ஏஐ மூலயமாவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவங்களை கண்டுபிடிச்சி அதை வந்து விலங்குகளுக்கு செலுத்தாமையே நம்ம வந்து என்ன பண்ணலாம், இது வந்து இது வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு இது மனுஷனுக்கு செலுத்த முடியுமா அப்படின்னு என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகளும் வரும் இந்த மூலயமா மருத்துவ ஆராய்ச்சி நிலங்களில். இது மருத்துவ மெயினாக வந்து நம்ம இந்திய அரசாங்கம் வந்து விலங்குகளை கொள்றதுக்கு கொள்றது என்ன, மருத்துவ ஆராய்ச்சிக்காக விலங்குகளை சில உயிரினங்களை கொள்ளுவாங்க. அது கொள்றதுங்கிறது கிடையாது, அது வந்து அந்த ஆராய்ச்சிக்கு உட்படுத்தும் பொழுதே நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அது எத்தனை விலங்குகள் நீங்கள் கொல்ல போகிறீங்க, அது எப்படிலாம் கொல்ல போகிறீங்க, எதற்காக கொள்றீங்க, அது கொள்றதுக்கு முன்னாடி அது என்ன என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய ஃபார்மாலிட்டிஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம எங்களுக்கு ஒரு 50 அனிமலை கொல்லணும் அப்படின்னா நம்ம அரசுக்கு அரசு நம்மளுக்கு வந்து அதுமீது கொடுக்க மாட்டாங்க. குறைந்த எண்ணிக்கையில் தான் நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு ஒரு இது முக்கியமான ஒரு இது இருக்குது. அப்போ எதிர்காலத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், வேறு என்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னமும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது தான் செய்யுது. நிறைய நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணணும், சவால்களும் எதிர்கொள்ளிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இந்த சவால்களை எதிர்கொள்ளணும், நம்ம வந்து தினமும் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதங்களும் இல்லாமல் தினமும் என்ன பண்ணணும், அனிமல்ஸோடைய முக்கியத்துவத்தையும் விழிப்புணர்வையும் மக்களுக்கிடையே கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த விலங்குகளை பாதுகாக்க முடியும். ஸோ எனவே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த உரையை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி விலங்கு உலகத்தை காப்பாற்றினா மட்டும்தான் நாளைய தலைமுறைகள் விலங்குகளை பற்றியும் நாளைய தலைமுறைகளும் வந்து ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு தூய்மையாகவும் இருப்பதற்கு இந்த விலங்குகள் முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஸோ இந்த உரையை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி சேவ் அனிமல் சேவ் எர்த் அப்படின்னு சொல்லி இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி.
நேர்களே, இதுவரை வன விலங்குகளை பாதுகாப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட சட்டங்களை பற்றி நாம் அறிந்திடாத பல தகவல்களை நமக்கு வழங்கிய முனைவர் ஜி செல்லத்துறை அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்களிலும் புதுகை எஃப்எம் 9.1.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.